கிரியை செய்ய எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus the Christ. பிரியமானவர்களே, இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் வேற பெற்ற ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது சமாதானம். எனவேதான் வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். மை பீஸ் ஐ கிவ் டு யூ, என்னுடையதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து நாம் இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வாழும் சமுதாயத்தில் இன்றைக்கு சமாதானம் என்கிறது தினம் தினம் குறைவுபடுகிறதை நாம் உணர்கிறோம். தனி மனித வாழ்க்கையில், குடும்பங்களில், திருச்சபைகளில், வேலை ஸ்தலங்களில், சமுதாயத்தின் பல இடங்களில் இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய தேடல் சமாதானம். இந்த சமாதானம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு வார்த்தை என்பது அல்ல, நம் வாழ்வின் நிலையை தான் சமாதானம் என்று வேதம் சொல்கிறது. இட் இஸ் நாட் சம்திங் எ வேர்ட் டு கிவ் டு யூ, பட் இட் இஸ் எ கண்டிஷன் டு டிரான்ஸ்ஃபார்ம். இது ஒரு வாழ்வின் நிலை. அந்த வாழ்வின் நிலையில் நாம் மாற வேண்டும், மாற்றமடைய வேண்டும், அதை நமக்குள் அனுபவிக்க வேண்டும். We cannot see that. அதை நாம் பார்க்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், சமாதானம் என்பது மனிதனுடைய முயற்சியினால் உருவாக்க கூடிய ஒரு பொருள் அல்ல, அது தேவனால் கொடுக்கப்படுகிறது என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தத்துவ ஞானிகளும் மத சமய குருக்களும் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், the peace, it is a inner peace, finding peace in everything. நமக்குள்ளாக இருக்கிற ஒரு சமாதானம், நாம் அனுபவிக்கிற அல்லது நாம் அனுதினமும் சந்திக்கிற ஒவ்வொன்றிலும் காணக்கூடியதாக மாற வேண்டும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்தை பார்த்தவுடன் நம்ம சொல்லுவோம், இந்த இடம் குழப்பமாக இருக்கிறது, அல்லது இந்த இடம் கடினமாக இருக்கிறது, அல்லது இந்த இடம் கசப்புள்ளதாக இருக்கிறது. சில இடத்திற்கு போய்விட்டு நம்ம சொல்லுவோம், அங்க போனா ரொம்ப இன்பமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. காரணம் என்ன? நாம் அந்த இடத்தில் சமாதானத்தை நாம் காண்கிறோம், அல்லது அதை எடுத்துக்கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதம் செய்தார். அநேகர் அவரிடத்தில் வந்தார்கள், அற்புதம் பெற்றார்கள், அநேக உபதேசங்களை கற்றுக் கொடுத்தார். நல்ல உபதேசங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருந்தது. அநேகரை சுகப்படுத்தினார். அநேகர் அவருக்கு பின்னடக்க ஆரம்பித்தார்கள். அவர் செய்த பணியை தொடர்ந்து எடுத்துச் செல்ல விரும்பினார்கள். இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கும் போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தை எப்ப சொல்றார் தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் வாழும் சமுதாயத்தில் பலவித உபத்திரவத்திற்குள்ளாய் நீங்கள் போக போகிறீர்கள். நான் இந்த உலகத்தில் வந்த என்னுடைய பணியை நான் நிறைவேற்றி விட்டேன். நான் போன பிறகு நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அல்லது நீங்கள் இருக்கும் சூழ்நிலை உங்களை கடினப்படுத்தும். ஆனால் அதன் நடுவில் நான் உங்களுக்கு தருகிற காரியம்தான் என் சமாதானம். யோவான் 14:27 இதை சொல்லுது. வாசியுங்கள், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. ஒரு வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, பீஸ் ஐ லீவ் வித் யூ, உங்களிடத்தில் என் சமாதானத்தை விட்டு செல்கிறேன். இன்னொரு வேதாகமம் இவ்விதமாய் சொல்கிறது, ஐ எம் லீவிங் யூ வித் அ கிஃப்ட், ஒரு ஐபன் போட்டு, பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹார்ட், நான் உங்களுக்கு விட்டு செல்லுவது ஒரு பரிசு. அந்த பரிசு என்னவென்று சொன்னால், உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு சமாதானம், ஒரு அமைதி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் இதை விட்டு சென்றாரா என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார். யாருக்காக? அவருடைய பிள்ளைகள் இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாக தேவன் சமாதானத்தை கண்டார். பணம் அல்ல, பெரிய பதவி அல்ல, அல்லது நல்ல சுகம் நிறைந்த, எனக்கு எந்த வியாதியுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சரீர நிலையில் அல்ல. இவைகள் எது குறைவுபட்டாலும் குறையாத ஒன்றாகத்தான் ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப இந்த வேத வசனத்தினுடைய நற்செய்தி என்ன? I leave my own peace. உலகம் கொடுக்கிற வண்ணமாக அல்ல என்று வேறுபடுத்துகிறார். அப்ப நம்ம இன்னொரு காரியத்தையும் சிந்திக்க வேண்டும். உலகம் ஒரு சமாதானத்தை உங்களுக்கு காண்பிக்கும். அதை நாம் எப்படி பிரித்துக் கொள்ளலாம்? ஒருவேளை உலகம் கொடுக்கிற சமாதானம் இட் இஸ் பார்ஷியல், தேவன் கொடுக்கிற சமாதானம் இட் இஸ் பர்ஃபெக்ட். உலகம் குறைவுள்ள ஒரு சமாதானத்தை காண்பிக்கும், ஆனால் தேவன் கொடுப்பது நிறைவுள்ளது. உலகம் கொடுக்கிற சமாதானம் இட் இஸ் அக்கேஷனல், பட் வென் த பீஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் காட் இட் இஸ் கான்ஸ்டன்ட், அது தொடர்ச்சியாய் வருகிற ஒரு சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் இட் இஸ் அ டெம்பரவரி, ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் இட் இஸ் எட்டர்னல். உலகம் கொடுக்கிற சமாதானம் இட் இஸ் சூப்பர்ஃபிஷியல், மேலோட்டமானது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனதில் பயங்கர கோபங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், ஆனால் அப்படி சமாதானத்தை போல நடிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது உலக சமாதானம், அது மேலோட்டமாக இருக்கும். பட் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இட் இஸ் சப்ஸ்டான்ஷியல், இது ஆழமாக மனதின் ஆழத்தை ஆக்கிரமிக்கிற ஒரு சமாதானம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை ஐ கிவ் யூ ஆஸ் அ கிஃப்ட் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு பரிசை சமாதானமாக கொடுக்கிறார். அநேக நேரங்களில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், எனக்கு வேலையை தாரும், எனக்கு அதை தாரும், இதை தாரும். வி ப்ரே ஃபார் மெனி திங்ஸ், தவறு அல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் வைத்து சென்ற அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் இந்த சமாதானத்தை எதற்கு சீடனிடத்தில் கொடுத்து சென்றார் என்று சொன்னால், அந்த வேத வசனத்தில் யோவான் 14 அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இந்த சமாதானம் என்ன செய்கிற தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னஸ், சமாதானம் அதாவது குழப்பமான அல்லது ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை, அல்லது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஹார்ட், குழம்பி போன இருதயத்திற்கு மருந்துதான் சமாதானம். ஏன் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார்? நீங்க கலங்க வேண்டாம். ஏன் சமாதானம் ஏன் கொடுக்கிறேன்? காரணம் என்ன? நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சமாதானம் அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சமாதானத்தை கொண்டு ஒரு தனி மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியாக மாற முடியும். He can overcome all the situation he faces in day to day life. பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோமா? யாருக்கு இந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார்? Who are receiving this kind of gift from God? யாரெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து இப்படிப்பட்ட நன்மையான சமாதானத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால், வேதம் அதற்கும் சில காரியங்களை கற்றுத் தருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சமாதானம் கிஃப்ட் தான், இது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது. ஆனால் இதை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்ள, we can just turn to Zechariah, சகாரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே ஆண்டவர் இந்த 8வது அதிகாரத்தில் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 8வது காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய வருகிறார் பாருங்க. 15வது வசனத்தை வாசியுங்கள். சகாரியா 8:15. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கரத்தின் நன்மையை இழந்தவர்களாக இருந்தார்கள். நன்மையை பார்க்க முடியவில்லை, பாவம் பெருகியது. தேவன் அவர்களை சமாதானம் இல்லாத அடிமைகளாக அந்நிய தேசத்திலே வைத்து விட்டார். இப்ப ஆண்டவர் விடுவிக்க சித்தமாயிருக்கிறார். விடுவிக்க வேண்டிய நேரம் வந்தது. அவர் விடுவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு சமாதானம் எங்கே வரும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, there is no peace in what God hates. தேவன் வெறுக்கிற காரியங்களில் சமாதானம் இல்லை என்பதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் சொல்லுகிறார், தேவன் வெறுக்கிற காரியம் எதுவானாலும் சரி அங்கே சமாதானம் இருக்காது. இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் நான்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 16-17 வசனங்களை வாசியுங்கள். சகரியா 8:16-17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு சுருக்கமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன காரியத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள். இந்த 16-17 வசனத்திலே நான்கு காரியங்களை சொல்லுகிறார். முதல் காரியம், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். முதல் காரியம். இரண்டாவது சொல்றது, உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள் என்று சொல்கிறார். இந்த வேத வசனத்திலே இங்கே வாசல்கள் என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு பட்டணத்தின் வாசலிலும் தான் நீதிமன்றம் இருக்கும். வாசலில் தான் அந்த நீதிமன்றத்தில் நீதி சொல்லுகிறவர்கள் வந்து அமருவார்கள். அங்கே சொல்லப்பட வேண்டிய நீதி எப்படி இருக்க வேண்டுமாம்? சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்றதாக இருக்க வேண்டுமாம். மூன்றாவது காரியம் 17 வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாதிருங்கள். நேரடியாக போய் சண்டை போடணும் என்ற அவசியம் இல்லை. எதிர்த்து நாம் அவர்களிடத்தில் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் அல்ல. தன் இருதயத்தில். நான்காவது காரியம் சொல்றாரு, பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சமாதானம் குறைவுபட்டதற்கு என்ன காரணம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நான்கு காரியங்களை குறித்து நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நான்கு காரியங்களும் ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையில் கை கொள்ள முடிந்தவைகள். இந்த நாலு காரியத்தை கை கொள்ளுவதற்கு ஒரு பெரிய பண செலவு தேவையில்லை, அல்லது ஒரு உயர்ந்த அந்தஸ்து தேவையில்லை, ஒரு உயர்ந்த நிலையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனிபடி கேன். இந்த காரியத்தில் ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார்? இங்கே சத்தியத்தோடு கூட நேர்மையான ஒரு வாழ்க்கை சமாதானத்தை உண்டாக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நான்கு காரியத்தின் மூலமாக ஆண்டவர் அவர் தன்னை குறித்து எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், God wants transparency in the community. சமுதாயத்திற்குள்ளாக ஒரு ஒளிவு மறைவு அற்ற ஒரு நிலையை தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எத்தனை மறைவான, எத்தனை தேவனுக்கு பிரியமில்லாத, எத்தனை தேவன் வெறுக்கிற காரியங்கள். ஆனால் சமாதானம் இல்லை என்று கலங்குகிறோம். ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவர் எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பரன்சி, அங்கே வெளிப்படையான தன்மை இல்லை. ஆண்டவர் மனிதனை படைத்த வண்ணமும் மனிதனை படைத்து உருவாக்கினதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிப்பதற்கு அவர் விரும்புகிற வண்ணமாக இருப்பான் என்றுதான் படைத்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை மனிதன் விட்டு விட்டான். மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் பார்க்கும்போது இந்த வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு நிலையும், இன்னொன்று தேவனால் பாவத்தோடு அல்லது சாபங்களோடு God can never reconcile with evil things. தேவன் பாவமான அல்லது வெறுக்கிற காரியத்தோடு தேவன் இணைய மாட்டார். அவர் பரிசுத்தம் அல்லவர், அவர் பரிசுத்தத்தில் இருப்பார். அப்ப தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்கிற மனிதன் அவர் சமாதானத்தை பெற முடியாமல் தவிக்கிறான். இன்னைக்கு ஏன் சமாதானம் இல்லை யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் வழியாக ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருகிற பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு தேவ மனிதனுக்குள்ளாக தேவனுக்குரிய யூனிக்னஸ், தேவனுக்குரிய தனித்தன்மை நமக்குள் வர வேண்டும். ஆண்டவர் இதை வெறுக்கிறார், நானும் வெறுப்பேன். ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வார், நானும் ஏற்றுக்கொள்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் வேதம் கற்றுத்தருகிறது. இந்த வேதத்தை தான் மகாத்மா காந்தியடிகள் என்ன செய்தார் என்று சொன்னால், இதை எடுத்துக்கொண்டுதான் சத்திய வழியை தேட ஆரம்பித்தார். சத்தியாகிரகம் என்று ஒன்றை ஆரம்பித்தார். மனிதனெல்லாம் நியாயமாக அகிம்சை வழியில் போராட வேண்டும் என்று காண்பித்தார். அநேகர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த சத்தியாகிரகத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு வந்தார். தேசத்தின் தகப்பனாக மாறினார். காரணம் என்ன? அவர் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இங்கே சொல்லப்பட்ட வசனங்கள், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உன் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள், அதைதான் அவர் தன் வாழ்வில முக்கியப்படுத்த ஆரம்பித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சத்தியத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒருவேளை இந்த நான்கு காரியங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன காரியம் என்ன வேண்டும் சொன்னால், இவைகளை நான் வெறுக்கிறேன். இந்த நான்கு காரியங்களிலும் there is no transparency, ஒரு வெளிப்படை தன்மை இல்லை. ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறான். சத்தியத்தை விட்டுவிட்டு பொய்யையும் பொய்யுக்குரிய காரியங்களில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, are we exercising the truth in our day to day life? சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் ஆயுதமாக எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா? The first step to enjoy God's peace, we have to understand what all the things God hates. தேவன் வெறுக்கிறவைகளை நாம் புரிந்து கொண்டு அவைகளை வெறுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், there is peace where God is present. தேவன் இருக்கிற இடத்தில் சமாதானம் உண்டு. அதை நம்ம வேதத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். அதில் ஒரு சில இடங்களை I just want to highlight some of the places where people experience the real peace when they were with Jesus. இயேசுவோடு இருந்த இடங்களில் சமாதானத்தை கண்டார்கள். இயேசு இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தில் சொல்றாரு, வாசியுங்கள் சம்படி கன்றி, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், உங்கள் சமாதானம் என்னை விட்டுவிட்டு தூரமாக வாழும் வாழ்க்கை நிலையில் அல்ல, என்னிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும்? சமாதானம். இன்டைரக்ட்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ், அவர் லைஃப் ஷுட் பி கவர்ட் பை ஜீசஸ். கிறிஸ்துவால் மூடி வைக்கப்பட்ட அல்லது பாதுகாக்கப்பட்ட அல்லது covered life that has peace in it, அதற்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? எப்படி நான் கிறிஸ்துவினுடைய அந்த படலத்திற்குள்ளாக வர முடியும்? நம்ம இருக்கிற உலகம் உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நிறைந்த இடம். இன்னொரு பக்கம் பரிசுத்தமான தேவன் அவருடைய பாதுகாப்பு எல்லைக்குள்ளாக வந்தால் சமாதானம் என்று சொல்லி இதை அருமையான பவுலடியார் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார். Paul writes to Romans how we can come to be in the shadow of our Lord. ஆண்டவருடைய பாதுகாப்பு படலத்திற்குள்ளாக எப்படி வர முடியும்? ஐந்தாவது அதிகாரம், ரோமர் 5 அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எதை பெற்றிருக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப பவுல் நினைக்கிறாரு, அவர் வாழ்க்கையில் அனுபவித்ததை எழுதுகிறார். Paul wanted to just highlight what he experienced in Jesus. அது எப்படி பெற்றுக்கொண்டாராம்? It is not an easy way. Just free அது கிடைப்பதில்லை. அதற்கு தான் அவர் சொல்றாரு மூன்றாவது வசனத்தில் வாசியுங்கள், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையின் வாழ்க்கை தான் கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பு படலத்திற்குள் வாழும் ஒரு வாழ்க்கை. இப்ப எப்படி நாம அந்த நம்பிக்கைக்கு போக முடியும்? இஸ் இட் ஈஸி? அந்த வழியை பவுல் சொல்றாரு பாருங்க, உபத்திரவம் வரும், ஆனா உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு வரும். அது என்ன? பொறுமை. பொறுமை அதோடு கூட நின்று விடுவதில்லை, அது தொடர்ந்து பிரயாணம் செய்கிறது, அது பரீட்சையில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. பரீட்சையோடு நின்று விடுவதில்லை, பரீட்சை அதை அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்தவுடன் அந்த நம்பிக்கையில் நாம் ஸ்திரமாய் நிற்கிறோம். அந்த இடம்தான் பிரியமானவர்களே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தேவனுடைய பாதுகாப்பு பட்டலம். எப்படி சுருக்கமாக சொல்ல போனால், ஸ்கூலில் சேர்றோம், முதல் நிலை, வருடம் முழுவதும் படிக்கிறோம், அடுத்த நிலை படித்து அடுத்து பரீட்சை எழுதுகிறோம், அடுத்த நிலை பரீட்சை எழுதி அதில் வெற்றியை பெறுகிறோம், அடுத்த நிலை வெற்றியை பெற்ற பிறகு நமக்கு ஒரு டிகிரி வருகிறது. இவர் இதை முடித்து விட்டார், இனி திரும்ப நம்ம எங்கே போவதில்லை, திரும்ப பிகினிங்ல போய் திரும்ப ஸ்கூல்ல போய் உட்கார போறதில்லை. ஒரு டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு யாராவது போய் கிண்டர் கார்டன்ல போய் எனக்கும் ஒரு அட்மிஷன் கொடுங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டடி அப்படின்னு யாரும் சொல்ல போறோமா? சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? We have கிராஸ் த லெவல், அந்த நிலையிலிருந்து மாறி வந்தோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பவுல் எப்படி எழுதுறார் பாருங்க, தேவனுக்கு அருகில் வந்து வாசம் செய்யும் வாழ்க்கை முதலாவது எங்கே? உலகத்தில் உபத்திரவத்தில் ஆரம்பமாகிறது. மெனி பீப்புள் கெட் ஸ்ட்ரக் இன் எனி ஒன் ஆஃப் த பிளேஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தில் பிடிபடுவாங்க, சில பேர் அதுக்கடுத்து வர பொறுமையில் பிடிபடுவாங்க, சில பேர் பொறுமையில வந்து நின்றுட்டு பரீட்சையில வந்து நின்று விடுவார்கள், சில பேர் பரீட்சையை கடந்து நம்பிக்கையில் வருவார்கள். இப்ப நம்பிக்கையில் வந்து பலப்பட வேண்டும். பவுல் எப்படி சொல்றார் பாருங்க, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. The faith what I have will never put me in shame, என்னை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை தான் சமாதானம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த நிலை வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம்? Paul wants to encourage you and me to come to the level where I am. நான் வந்திருக்கிற எல்லைக்கு வாருங்கள். அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோவான் 20:19 இயேசுவானவர் அங்கே முதல் முறையாக உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை சந்திக்க போகிறார், பூட்டின அறைக்குள் போகிறார். போனவுடன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். காரணம் என்ன? அந்த சீடர்கள் இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அவர்கள் நம்பிக்கை இனி அவர்களை வெட்கப்படுத்த போவதில்லை. உபத்திரவத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். உபத்திரம் வரலாம், ஆனாலும் இனி அந்த உபத்திரவத்தை கண்டு பயப்பட போவதில்லை. காரணம், நோ எல்லா உபத்திரவங்கள் என்ன என்பதை. அதே போல யோவான் 20:26 எட்டு நாளைக்கு பிறகு திரும்பவும் ஆண்டவர் அங்கே பூட்டின அறைக்குள் போகிறார். அப்பொழுது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். வேற ஒன்றையும் இயேசு சொல்லவில்லை, திரும்ப திரும்ப இயேசு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு சென்ற இடத்தில் மக்கள் சமாதானத்தை அனுபவித்தார்கள் என்று சொன்னால், They came under the shadow of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பு படலத்திற்குள்ளாய் வந்து விட்டார்கள். So it is our duty to come in the shadow of our God. ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் வர வேண்டும். காணா ஒரு கல்யாண வீட்டில் ரசம் குறைவுபடுகிறது, ஆனால் இயேசு வந்து விட்டார். ஒருவேளை அவங்க நினைத்திருக்கலாம், ஐயோ இன்னைக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஆனால் இயேசு அங்கு வந்ததினால் அந்த சூழ்நிலை மாறியது. அங்கே குழப்பமான குறைவுள்ளவைகள் மாறி சமாதானம் உண்டானது. இயேசு ஒரு படகை நோக்கி சென்றார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், சமாதானம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தின் பின்னணியத்தில் இருக்கிற ரகசியம் என்னவென்று சொன்னால் இயேசுவினுடைய வருகை. ஜான் வெஸ்லி இவ்விதமாக அவர் எழுதுகிறார், ஐ ரெஸ்ட் பெனித் ஆல்மைட்டிஸ் ஷேட், மை கிரீஃப்ஸ் எக்ஸ்பயர், மை ட்ரபுள் சீஸ், த லார்ட் ஆன் வூம் மை சோல் இஸ் ஸ்டேட் வில் கீப் மீ ஸ்டில் இன் பர்ஃபெக்ட் பீஸ். என் ஆத்துமா தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்திற்கு உள்ளாக வருகிறது. என் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் நீங்குகிறது. என் குழப்பங்கள் என்னை விட்டு ஓடி போகிறது. என் ஆத்துமா அமைதிப்படுகிறது. நான் தேவ சமாதானத்தோடு காக்கப்படுகிறேன். பிரியமானவர்களே, the simple secret of experiencing the peace is we have to come just under the shadow of Almighty. எனவேதான் பிரியமானவர்களே, சங்கீதம் 34:14 வேதம் சொல்கிறது, seek peace and pursue, சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யுங்கள், தொடருங்கள். வாசிங்க 34வது சங்கீதம் 14வது வசனம். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், கண்டினியூ, அதில் தான் இருக்கணும். 119வது சங்கீதம் 165வது வசனத்தில், உமது வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. பெரிய சிம்பிள் சீக்ரெட், வேர் ஜீசஸ் இஸ் தேர் இஸ் பீஸ். ஆண்டவர் வெறுக்கிற இடத்தில் சமாதானம் உண்டாவதில்லை. தேவன் விரும்புகிற அல்ல, தேவன் இருக்கிற இடத்தில் சமாதானம் உண்டாகிறது. மூன்றாவது ஒரே ஒரு காரியம், God's peace in all our levels of life. நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைக்கும் கடந்து வரும் அவர் சமாதானம். ஆண்டவர் வெறுக்கிற இடத்துல சமாதானம் இல்லை, ஆண்டவர் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு. அப்ப நம்ம கேட்கலாம், நான் இருக்கிற இடத்திற்கு அந்த சமாதானம் வருமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையானது நம்ம பல இடங்களில் நம்மை வைத்து பார்க்கிறோம். சம்டைம் வி ஃபீல் தட் வி ஆர் வெரி ஹாப்பி, நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சில நேரங்களில் துன்பமாக இருக்கிறோம், சில நேரங்கள் கடினமாக நினைக்கிறோம், சில நேரங்களில் வியாதியில் சிக்கிக் கொள்கிறோம். நம்ம நிலைக்கு தேவனுடைய சமாதானம் கடந்து வருமா என்று சொன்னால், இட் கம்ஸ். அது நம்முடைய நிலைக்கு, நாம் இருக்கிற இருப்பிடத்திற்கு அது தேடி வருகிறது. அந்த சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்றாரு, நாங்கள் எங்கே போனாலும் என்ன என்ன வரும், என் சமாதானம் உங்களை என்ன செய்யும், ஆட்கொள்ளும். நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு தெரியும் மனித வாழ்க்கை என்பது உபத்திரவத்திற்கு உட்பட்டது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். So human life is prone to get disturbed and to destroy peace. மனித வாழ்க்கைக்கு வருகிற மனித வாழ்க்கை துன்பத்தினாலும் துயரத்தினாலும் சமாதானத்தை அழிக்கக்கூடியது என்பதை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி துன்பம், எப்படி நம்ம சமாதானத்தை இழப்போம் தெரியுமா? ஒன்று, நம்ம கடந்து வந்த பாதைகளில் நம்ம சொந்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கை திரும்பி பார்த்துட்டா கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரொம்ப சமாதானமே போயிடும். சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், டக்குன்னு பழைய நினைவுகள் வரும், போயிடும். எது, சில காரியங்கள் நாம் செய்த தவறுகள், அதனால் இழந்த இழப்புகள். சில காரியங்கள் நாம் கேட்ட வார்த்தைகள், அதனால் நாம் புரிந்து கொண்ட விதங்கள். சில காரியங்கள் நம்ம தெரியாமல் செய்தவைகள், அவைகள் நம்முடைய சமாதானத்தை குழப்பி போடும். இரண்டாவது, நம்முடைய சமாதானத்தை இந்த வாழ்க்கை சூழ்நிலை எது எது குழப்பி போடுனா, நம்முடைய வாழ்க்கையில் when we look around the circumstances, நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம், அந்த சூழ்நிலைகள் நம்மை பார்த்து ஒரு அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்ம நினைப்போம், ஐயோ இனி என்னால் உலகத்தில் வாடவே முடியாது. சில நேரங்களில் இங்கே இருக்கிற அநேகருக்கு பிரசன்ட் சூழ்நிலை பார்த்தா தொடர்ந்து இந்த தேசத்தில் இருக்க முடியுமா என்கிற ஒரு பெரிய குழப்பம். அதுவே ஒரு சமாதானத்தை குலைத்து போடும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது நம்முடைய இருப்பிடங்களை தேவன் என்ன செய்கிறாராம், ஆயத்தப்படுத்துகிறாராம். நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், கவர்மெண்ட்டுடைய கொள்கைகள் மாறுகிறது, அல்லது ஒரு புதிய தகவல் வருகிறது, நாம் கலங்குகிறோம். When we look around the circumstances, அவைகள் நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடும். இன்னொன்று, அப்படி லேஸ்ட் ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்ப்பது. எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு கவலையோடு அல்லது ஒரு பயத்தோடு நம்ம பார்க்கும்போது, அல்லது யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஒரு புதிய ஆலோசனை ஒன்று சொல்லுவாங்க அப்படிதான் இருக்க போதுன்னு, அந்த ஒரு வார்த்தை நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடும். ஸோ இந்த உலகத்தில் பெரிய மாணவர்களே, எய்தர் வென் வி லுக் பேக், நம்முடைய கடந்த காலம், அல்லது நம் வாழும் காலத்தில் சுற்றி உள்ள சூழ்நிலைகள், அல்லது எதிர்காலத்தில் ஐயோ இதெல்லாம் இப்படி நடக்குமா என்கிற யாரோ சொன்னவைகள், ஏதோ ஒரு துன்மார்க்கமான மனிதன் சொன்ன ஆலோசனை, அதை கேட்டுவிட்டு நம்ம சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஸோ வி மஸ்ட் நோ, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை குலைப்பதற்கு உலகத்தில் காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த சமாதானத்தை குலைக்கிற காரியங்களுக்கு நடுவில் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமாதானம் ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டு போனாரே, அந்த சமாதானத்தை பெறுகிற வழியை நம்ம புரிந்து வைத்திருக்கிறோமே, அந்த சிம்பிள் ரூட்டை தான் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ண வேணும். என்ன ரூட்டு? ஆண்டவர் சொல்றார், மை பீஸ் வில் கம் வித் யுவர் லெவல். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய எல்லைக்கு என் சமாதானம் வரும், என் சமாதானம் உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும், என் சமாதானம் உன்னுடைய பயத்தையும் குழப்பத்தையும் உன்னை விட்டு நீக்கும், என் சமாதானம் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்காத ஒரு விலையேற பெற்ற பரிசாக நான் கொடுக்கிறேன். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய மாணவர்களே, நாம் சமாதானம் பெறுகிறோம். ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்ம ஊரில் பல விஷப்பாம்புகள் உண்டு. விஷப்பாம்புகளை நேருக்கு நேர் சண்டை போடக்கூடிய சில சிறு பிராணிகளும் உண்டு. அதில் ஒன்று கீரிப்பிள்ளை. நம்ம ஊரில் வந்து நிறைய அந்த ரோடோரங்களில் கூட சில நேரங்களில் இவன் வந்து காப்பான். இப்போ பாருங்கள், பாம்புக்கும் கீரிப்பிள்ளைக்கு சண்டை விட போகிறான், சண்டை விட போகிறான்னா ஒரு நாள் அவன் சண்டையே விட மாட்டான், ரைட்? ஏன்னா அவனுக்கு தெரியும், விட்டா ஏதோ ஒன்று சேர்த்து போக, அதுக்கப்புறம் அவன் பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும். ஒரு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள், உண்மையிலேயே கீரிப்பிள்ளையும் பாம்பும் சண்டை போட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி. அந்த ஆராய்ச்சியில் முதல் என்ன நடக்க ஆரம்பித்தது, ஒரு காட்டு பகுதியை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே அநேக கீரிப்பிள்ளைகள் வாழ்ந்த ஒரு இடம், அங்கே சில நச்சு பாம்புகளை கொண்டு போய் விட்டார்கள். நச்சு பாம்புகளை கண்ட கீரிப்பிள்ளைகள் வேகமாக அந்த பாம்புகளோடு போராட ஆரம்பித்தது. பாம்புகள் மிக அதிகமான விஷம் நிறைந்தவைகள். முதல்ல பாம்பு கீரியை கொத்தியது. கொத்தினவுடன் அந்த கீரி என்ன ஆனது என்று சொன்னால், அப்படியே செத்ததை போல நடித்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு போய் ஏதோ ஒரு இலையை தேடி சாப்பிட்டது. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக புது பெலனோடு வந்தது. திரும்ப பாம்போடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. திரும்ப பாம்பு கொத்தியது, திரும்ப ஓடியது. அதே இடத்தில் போய் திரும்பவும் இலையை தின்றுவிட்டு திரும்ப வந்தது. இப்படி சில முறைகள் நடந்தது. அதற்குள்ளாக பாம்பின் விஷத்தை தன் உடம்பில் பெற்றுக்கொண்டு இன்னொரு பக்கம் அதற்கு எதிரடியாக அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றுக்கொண்ட கீரி கடைசியில் போராட ஆரம்பித்தது. பாம்பை கடித்து கொதறி தூள் தூளாய் போட்டது. இந்த ஆராய்ச்சியின் முடிவை கண்ட அந்த ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், ஒரு சாதாரண ஒரு சிறிய பிராணி தான் எதிர்கொள்ளுகிற அணுதின சூழ்நிலையில் தன்னை சாகடிக்கக்கூடிய விஷம் நிறைந்த கொடிய பாம்பு என்னை கொட்டினாலும், அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு பொருள் எங்கே என்று கண்டுபிடித்து அதை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த விஷத்தை முறித்து அந்த பாம்பை கொல்லும் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் உலக உபத்திரவங்கள் எல்லாம் மேற்கொள்ளுவதற்கு சக்தியை வைத்துக் கொண்டிருக்கிற தேவனை விட்டுவிட்டு நாம் பல நேரங்களில் தவிக்கிறோம் சமாதானம் இல்லை என்று சொல்லி. நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். உலகம் உபத்திரவப்படுத்தினவுடன் ஓடி போய் தேவ சமூகத்திலே சமாதானத்தை கேட்க வேண்டும். திரும்ப உலகம் உபத்திரவப்படுத்தும், திரும்ப சமாதானத்தை கேட்க வேண்டும். திரும்ப உலகம் உபத்திரவப்படுத்தும், பட் த என் ரிசல்ட், ஒரு நாள் அந்த உபத்திரவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். எனவே தான் பெரிய மாணவர்களே, ஆண்டவர் சீடருடைய கரத்தில் கரன்சி நோட்டையோ அல்லது ஒரு பெரிய போர் ஆயுதத்தையோ கொடுக்கவில்லை. என் சமாதானம் உங்களோடு இருக்கும் ஆல் த்ரூ யுவர் லைஃப், உன் வாழ்நாள் முழுவதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நிலைக்கு அருகில் தேவ சமாதானம் கடந்து வருகிறது. வி ஆர் ஜஸ்ட் அவே ஃப்ரம் அ ஃபீட் அவே, ஒரு அடி தூரத்தில் தான் இருக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு கோ அண்ட் கெட் ரீசார்ஜ்ட். அவருடைய சமாதானத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்குரிய பலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், திரும்ப வந்து யுத்தம் செய்ய வேண்டும். எப்படி அந்த கீரி பிள்ளை தன்னை எதிர்க்கிற கொடிய பாம்பின் விஷம் தன் உடம்பில் ஏற 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 அது தன்னுடைய பலத்தை திரும்ப திரும்ப பலப்படுத்தி கொண்டு சடுதியில் மேற்கொள்ளுகிறதோ நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை விற்று போகும்போது சீடர்களுக்கு சொல்லி சென்ற காரியம், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவர் வைத்திருக்கிற, ஆண்டவர் தந்த அதே சமாதானத்தை நாமும் பெற்று மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று சத்திய வேதத்தை தினம் தியானி என்கிற பாடலை பாடுவோம். இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும்